أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صدق الله العظيم எல்லா புகழும் எல்லா உயர்ச்சிகளும் இந்த உலகை எல்லாம் படைத்து ஆளுகிற இரட்சகனான ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சகாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் பேரரும் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய அருளால் பன்னிகளெல்லாம் அவனுடைய ஆற்றலால் கடந்த கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வாரங்களாக குர்ஆனினுடைய ஆரம்ப பகுதியான பிஸ்மில்லா ஊது பில்லாவுக்கு இன்னும் தஃப்சீர், அதனுடைய விளக்க உரை எடுத்து வைப்பதற்குரிய ஆற்றலையும் அறிவையும் அதை கேட்பதற்குரிய சக்தியையும் மனோநிலையையும் தந்தானேன் அந்த ரப்புக்கு சர்வ புகழும். கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வாரம் சொல்லுகிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய முதல் பகுதியாக இருக்கிற பிஸ்மி என்பதனுடைய விளக்கம் என்னவென்று இங்கே சொல்லப்பட்டது. கடைசியாக முடிக்கிற போது சில கருத்துக்களை சொன்னோம். ஒன்றுமே தெரியாத உம்மியாக இருந்த, எந்த அறிவுமே யாராலும் பாடம் சொல்லித்தரப்படாத அந்த நபி அவர்களுக்கு இறைவன் பாடம் நடத்த ஆரம்பிக்கிற வகை எது, எந்த அடிப்படையிலே பாடம் நடத்த ஆரம்பிக்கிறான் என்பதனுடைய முற்றுப்புள்ளியாக வைத்து முடிக்கப்பட்டது. அதே தொடரிலே பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது எனக்கு தெரியாது என்று சொன்னார்களோ அப்போது அல்லாஹ் அந்த இடத்திலே பாடம் நடத்த ஆரம்பித்தான் என்று நாம் சொல்லும். பாடம் நடத்த ஆரம்பித்த அல்லாஹ் முதலிலே சொல்லிக் கொடுத்த வார்த்தை பிஸ்மில்லா. இந்த பிஸ்மில்லாவை கொண்டு நபியே நீங்கள் துவங்குங்கள், உங்களுக்கு இறக்கப்பட இருக்கிற எந்த ஒரு வேதம் இருக்கிறதோ அது முழுமை பெற்றதாக அமையும், உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிற அறிவு இருக்கிறதே, வேத வகையின் வெளிப்பாடு இருக்கிறதே, அது சரியானதாக சரியான முறையிலே அமைய வேண்டும் என்று சொன்னால் தூதரே நபியே என்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்யுங்கள், அதிலே உருப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன அந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. நபிக்கே எந்த நபியின் மீது அளவு கிடந்த பாசத்தை அல்லாஹ் கொண்டிருந்தானோ அந்த நபிக்கும் இந்த ஷரத்து தான். எந்த வேதத்தை கொண்டு இந்த சமுதாயம் உருப்பெறும் என்றும் இந்த சமுதாயத்தினுடைய தலையெழுத்துக்கள் சீர்பெறும் என்றும் அல்லாஹு தஆலா நாடி தன்னுடைய வேதத்தை இறக்கினானோ அந்த வேதத்தின் தலையெழுத்தையும் பிஸ்மில்லாவாக ஆக்கினான். இப்படி வரிசையாக பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பித்திருப்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு கருவை இந்த வாரத்தை அடக்கியிருக்கிறது. பிஸ்மில்லா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நாயகம் தன்னுடைய ஆரம்ப வேதத்தில் ஓதியதை கொண்டும், இந்த வேதம் ஆரம்பத்தில் அதை கொண்டிருப்பதை கொண்டும், எல்லா முஸ்லீம்களும் தங்களுடைய தொழுகையில் அதை பயன்படுத்துவதை கொண்டும் இதோடு அது நிறைவு பெறுவதில்லை என்ற ஒரு கருத்தையும் பிஸ்மில்லா தன்னகத்தை கொண்டிருக்கிறது. எப்படி நீங்கள் உங்களுடைய தொழுகையில் இதை கொண்டு ஆரம்பிக்கிறீர்களோ, எப்படி உங்களுடைய குர்ஆன் ஓதுகிற போது இதை கொண்டு ஆரம்பிக்கிறீர்களோ, எப்படி உங்களுடைய இஸ்லாமிய காரியங்களை ஆரம்பிக்கிறீர்களோ, இந்த தொடர்தான் உங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் பிரகசித்து நிற்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை பிஸ்மில்லா அந்த இடத்திலே மறைத்து வைத்திருக்கிறது. ஏன் அப்படி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றின் பல்வேறு பக்கங்களை திருப்பி பார்க்கிற போது, இதற்கு முந்தைய வாரம் செல்லுகிற போது சொன்னேன், ரூஹுல் மஹானி என்ற தஃப்சீரிலும், அதே போன்று இப்னு கதீர் போன்ற மிகப்பெரிய அறிவி சுரங்கங்களிலே எந்த ஒரு தஃப்சீர்கள் வேத விளக்கத்தினுடைய வேத விரிவுரையினுடைய அகமியங்களை தன்னகத்தே கொண்டு சரியான கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு தந்து கொண்டிருக்கிறதோ, அந்த தஃப்சீர்களினுடைய வேத வியாக்கியானிகளின் அடிப்படையிலே பார்க்கிற போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எப்போது வேத வழிபாடு ஆரம்பிப்பதற்கு முன்னால் எப்போது அல்லாஹு தஆலா அவர்களுடைய இதயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினானோ, தனியாக அமர்ந்து ஹிராவினுடைய குகையிலே இறைவனை பற்றிய ஞானத்திலே அமர்ந்தார்களோ, தியானத்திலே அவர்களுடைய பொழுது கழிக்கப்பட்டதோ, அப்பிருந்தே பிஸ்மிக் அல்லாஹும்மே என்ற வார்த்தையை சொல்லி துவக்கினார்கள் என்ற ஆதாரபூர்வமான கருத்து இப்னு கதீரிலும் அதே போன்று ரூஹுல் மஹானி என்ற தஃப்சீரிலும் இடப்பட்டிருக்கிறது. இந்த பிஸ்மிக் அல்லாஹும்மே என்று அவர்கள் சொல்லி துவக்கியது என்று ஆரம்பித்திருக்கிறதெல்லாம் அவர்கள் எப்போது ஹிரா குகையிலே அமர்ந்து ஓதினார்களோ அது மட்டும் சொல்லப்படவில்லை, எப்போது அல்லாஹுக்கு தியானத்திலே அமர்ந்தார்களோ அது மட்டும் சொல்லப்படவில்லை, தன்னுடைய வாழ்க்கையின் முழு காரியங்களையும் பிஸ்மிக் அல்லாஹும்மே என்ற வார்த்தையை சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் துவக்கியிருப்பதை அந்த தஃப்சீர்கள் தன்னகத்தை பதிவு செய்திருக்கின்றன. இப்படியே பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வேத வெளிப்பாடு ஏற்பட்டதோ, அல்லாஹு தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொன்னானோ, அன்றிலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய தொழுகையிலும் சரி, தன்னுடைய மார்க்கத்தினுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை விடுத்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமூகம், தான் இருக்கிற அந்த சமுதாயத்திற்கு ஆற்றுகிற உபதேசங்கள் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் இதை கடைபிடித்துத்தான் அதை ஆரம்பிப்பவர்களாக இருந்தார்கள் என்ற கருத்தும் தஃப்சீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இதை இந்த இடத்திலே எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னால், எப்போது வேத வாக்கியம், எப்போது அல்லாஹ்வினுடைய வேத வரிகள் இந்த வார்த்தையை கொண்டு துவங்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ, எப்போது அல்லாஹ்வினுடைய தொழுகை இந்த வேத வரியை கொண்டு துவங்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ, எப்போது மற்ற மார்க்க காரியங்களை அல்லாஹ் உன்னுடைய கருளால் நான் துவங்குகிறேன் என்று நீ துவங்கு என்று மனிதனை பார்த்து ஏவப்படுகிறதோ, அப்போது அங்கே ஒரு மிகப்பெரிய வார்த்தை தொக்கி நிற்கிறது, அல்லாஹுவினுடைய வேதத்தையும் அல்லாஹுவினுடைய இறை நெருக்கத்தையும் பெறுவதற்காக வேண்டி நீங்கள் தொழுகிற போதெல்லாம் இதை கொண்டு ஆரம்பிக்கிற போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அற்பமான காரியங்கள், நீங்கள் சொற்க இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி நீங்கள் துவக்குகிற உங்களால் இது நடந்து முடியுமா இது முடியாதா என்ற கேள்விக்குறியோடு ஆரம்பிக்கப்படுகிற ஆயிரம் ஆயிரம் உங்கள் வாழ்க்கையில் சுப சோபனம் பெற வேண்டும் என்று சொன்னால், அது இறைவனுடைய பொருத்தத்திற்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கொண்டு எப்போது துவக்கப்படுகிறதோ அன்று அந்த காரியம் உருப்படியாக அமைந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பாடம் கற்பித்து தருகிறது. சகோதரர்களே, ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அம்ரின் பி பாலி லா யுப்தஉ பிஸ்மில்லா ஃபஹுவ அக்தா என்று சொன்னார்கள். குல்லு அம்ரின் பி பாலி லா யுப்தஉ பிஸ்மில்லா ஃபஹுவ அக்தா, எந்த காரியங்கள் எல்லாம் உலகத்தின் காரியங்களாக இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவையாக இருந்து, அது உணவோ மனைவி மக்களோ குடும்பமோ சமூகமோ பொருளாதாரமோ அறிவியலோ அறிவோ அல்லது அலுவலக காரியங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படுகிற அந்த காரியங்களுக்கு லா யுபுதஉபி பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லாமல் அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னார். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, குல்லு அம்ரின் தீபாலின் லா யுப்தஉ பிஸ்மில்லா ஃபஹுவ அக்தா என்று சொன்னார்கள். அக்தா என்று சொன்னால் வாள் அருந்தது என்ற அர்த்தம். அரபியிலே அக்தா என்று சொன்னால் துண்டிக்கப்பட்டது, முழுமை பெறாதது, பாதியிலே விடப்பட்டது என்ற அரபி அந்த அர்த்தத்தை அந்த வார்த்தை தந்து கொண்டிருக்கிறது. இப்ப அக்தா என்பதற்கு தஃப்சீர்கள் ஹதீஸினுடைய மிகப்பெரிய அறிவிலே முதிர்ந்தவர்கள் எழுதுகிற போது அதற்கு ஆய்வினுடைய விளக்கமாக எழுதுகிறார்கள், அக்குத்தாய் என்று சொன்னால் வால் வெட்டப்பட்டது என்ற அர்த்தம். ஒரு ஆட்டிற்கு வால் வெட்டப்படுகிறது கோயிலுக்கு நேர்ந்து விடுவதற்காக வேண்டி, அல்லது மாட்டினுடைய வாளை ஏதோ ஒரு நேர்த்தியிலே வெட்டி விடுகிறார்கள். இப்படி வால் வெட்டப்பட்டால் அந்த ஆடோ அல்லது அந்த மிருகமோ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி பூரணத்துவத்தை இல்லாமல் இருக்கிறது, பூரணத்துவம் பரிபூரணத்துவம் பெறாமல் இருக்கிறது, முற்று பெறாமல் இருக்கிறது. அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நீ எந்தெந்த காரியங்களை பிஸ்மில்லா என்பது இல்லாமல் ஆரம்பிக்கிறாயோ அந்த காரியங்கள் எல்லாம் முழுமை பெறாத காரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார்கள், நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அக்குத்தாய் என்று சொல்ல வேண்டும், அக்குத்தாய் என்று சொன்னால் வாள் இல்லாதது என்று அர்த்தம். வால் என்றால் பின்னால் தைல் என்று சொல்லுவார்களே ஆங்கிலத்திலே, அந்த பின்னால் இருக்கிற மாட்டிற்கு இருக்கிற வால். பிஸ்மில்லா என்பது காரியங்களுடைய ஆரம்பத்திலே இருப்பது, பிஸ்மில்லா என்று சொல்லுவது காரியத்தினுடைய ஆரம்பத்திலே இருப்பது. ஆனால் அந்த பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் வால் இல்லை என்று சொல்லுகிறார்களே, முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் என்ன ஜோடிப்பு இங்கு நடக்கிறது, நாயகத்தினுடைய வார்த்தை விளையாட்டுகளில் என்னதான் பொருள் பொதிந்திருக்கிறது என்று நம்மை நம்முடைய அறிவை சுத்தவிட்டால் அதற்கு விளக்கம் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், நீ பிஸ்மில்லா என்ற ஆரம்ப வார்த்தையை அந்த ஆரம்ப கருவை நீ கொண்டு துவக்காமல் இருந்தால் உன் காரியங்கள் எல்லாம் நடைபெறும், உன் காரியங்கள் எல்லாம் அழகாக நடைபெறும். ஆனால் அதனுடைய முடிவு இருக்கிறது, அது அல்லாஹ்வினுடைய கையிலே இருக்கிறது, அதனுடைய முடிவு இருக்கிறது, அது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. செயல்களை செய்வது மட்டும்தான் நீ, அதனுடைய ரிசல்ட்டை கொடுப்பது அல்ல. நீ ஆயிரம் நீ திறமையானவனாக இருக்கலாம், எத்தனையோ பேர்கள் நல்ல உடம்புடையவர்கள் ஜிம்முக்காரர்கள் ஆனால் குழந்தை இல்லை, அவர்களுக்கு என்ன உடல் உறவு கொள்ள தெரியாதா, அல்லது மனைவியை சந்தோஷப்படுத்த தெரியாதா, எல்லா டெஸ்ட்களையும் பார்த்துவிட்டு நீ ஓகே ரைட் என்று சொல்கிறான், குழந்தை இல்லை, அவனுடைய செயல்கள் செயல்பாடுகள் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கு ரிசல்ட் தருவது நீ அல்ல, உன்னுடைய உடல்வாக அல்ல, உன்னுடைய திறமை அல்ல, உன் மனைவியின் திறமை அல்ல, அங்கே நடத்துகிறவர்கள் நாம் என்ற உண்மையை எப்படி அல்லாஹ் அந்த இடத்திலே பொதிந்திருக்கிறானோ அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு ரிசல்ட் இருக்கிறது. ஆரம்பிப்பது நீ, பிஸ்மில்லாவை ஆரம்பத்திலே தவறவிட்டால் காரியங்கள் நடைபெறலாம், ஆனால் அதனுடைய முற்றுப்புள்ளியாக இருக்கிற கடைசி பகுதியை நாம் இழுத்து விடுவோம் என்பதைத்தான் சூசகமாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருப்பதாக, இந்த உம்மத்துக்கு அறிவுறுத்தி இருப்பதாக அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இப்ப இதற்கு அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை சொன்னார்கள். அப்ப பல பேர் பல்வேறு கோணங்களில் ஆரம்பித்து கேள்விகளை கேட்டார்கள், இது பொய் அல்லது ஏதோ ஜின்னு வந்து சொல்லி கொடுக்குது, அல்லது அது செய்யுது இது செய்யுது, ஏதோ யார்கிட்டயோ போய் நைட் எல்லாம் படுத்துட்டு வாரார் என்பதை போன்ற கருத்துக்களை அந்த மக்கத்து காபிர்கள் நாயகத்திடத்திற்கு முன்னால் கொண்டு வந்து சமூகத்திலே சமர்ப்பித்தார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலம் ஏற்பட்டது, என்னடா இப்படி அல்லாஹ்வினுடைய வேத கருத்துக்களை எத்தி வைத்து வந்திருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட இடையூறுகளையும் வார்த்தைகளால் இடைஞ்சல்களை இந்த சமுதாயம் தந்து கொண்டிருக்கிறது, இதற்கு என்ன செய்ய முடியும் என்று ஏற்படுகிற போது அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு திருவேதத்தை இறக்கி வைத்து வைக்கிறார். அதிலே சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா, குல் லௌ ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும், குல் லௌ ஷா அல்லாஹு மா தலவுதுஹு மா தலவுதுஹு அலைக்கும் வலா அதராக்கும் ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி அஃலா தஅக்கிலூன். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், லௌ ஷா அல்லாஹு, குல் லௌ ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும், ஓ நாயகமே நீங்கள் அந்த சமூகத்தார்களுக்கு உங்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த குறைசி மக்களுக்கு எவர்களெல்லாம் உங்களை பொய்யர் என்று சொல்லுகிறார்களோ, எவர்களெல்லாம் இது புனையப்பட்டது என்று சொல்லுகிறார்களோ, எவர்களெல்லாம் இது கட்டுக்கதை என்று சொல்லுகிறார்களோ அந்த சமூகத்திடத்திலே இப்படி சொல்லும், குல் லௌ ஷா அல்லாஹு நபியே நீங்கள் அந்த சமுதாயத்திற்கு எத்தி வைப்பீராக, லௌ ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும், அல்லாஹ் நாடியிருந்தால் இந்த வேத வசனங்களை நான் உங்களிடத்திலே ஓதியிருக்க மாட்டேன் என்று ஹிராக்குகையிலே அமர்ந்து ஆயிரம் ஆயிரம் பாடங்களை அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே எனக்கு நடத்தினானோ, அந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கிருந்து ஓடோடி வந்து சமூகத்திடத்திலே அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு வார்த்தை இறக்கி வைத்தானே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று என்னுடைய ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வேதத்தினுடைய வரி என்று நான் சொன்னேனோ இதை நான் சொல்லி இருக்க மாட்டேன், லவ் ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும், அல்லாஹ் நாடியிருந்தால் இந்த வேதத்தை என்னுடைய இதயத்தோடு கூட்டி வைத்திருக்க முடியும், உங்களிடத்திலே இந்த வேதத்தை சமர்ப்பிக்காமல் இருந்திருக்க வைக்க முடியும் என்னை, ஆனால் வலவு ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும் வலா அதராக்கும் பி அத்தோடு மட்டுமல்ல, அவனும் அதை பற்றி உங்களுக்கு அறிவிப்பாமல் இருந்திருப்பார். இந்த வேதம் என்றால் என்னவென்றே உங்களுக்கு தெரிந்திருக்காது. இந்த நபிக்குத்தான் இந்த வேதம் இறக்கப்பட்டதா, அவருக்கு இறக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள் தான் என்ன என்று ஒன்றுமே உங்களுக்கு தெரியாத நீங்கள் மூடர்களாக இருந்திருக்க முடியும். அறிவிலே ஒன்றும் கிடைக்காதவர்களாக நீங்கள் இருந்திருக்க முடியும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் கப்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான், லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் கப்லி, ஓ மூடர்களே, அறிவு கெட்டவர்களே, 40 வயது வரை உங்களிடத்தே நான் வாழ்ந்தேன். என்னுடைய 38வது வயது அல்லது 25வது வயது அல்லது 26வது வயதில் சமூகத்தை அடைத்து எனக்கு இறைவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்தான் என்று நான் சொன்னதுண்டா? இப்படிப்பட்ட கேலி கூத்துகளை இந்த சமுதாயத்தில் நடத்திவிட்டு இவனா இவன் கடுமையான பொய்யை உச்சரிக்கக்கூடியவன் அல்லவா, அல்லது இவரா இப்படி ஒரு கேடு கெட்டவர் அல்லவா என்று இந்த சமுதாயம் என்னை பார்த்து என்றாவது சொல்லி இருக்கிறதா? நீங்கள் என்னை பார்த்து அழைத்ததெல்லாம் சாதிக்கு என்று அழைத்தீர்கள், நீங்கள் என்னை பார்த்து அழைத்ததெல்லாம் அமீன் என்று அழைத்தீர்கள். இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உண்மையும் செல்லுகிறதே, அவரிடத்திலே உங்களுடைய பொருளை கொடுத்து வைத்தால் கொடுத்த பொருள் கொடுத்தது போன்று திரும்ப கிடைக்கும் என்று நீங்கள் தானே அப்பா சொன்னீர்கள். இவரிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லி வைத்தால் சொன்னது சொன்ன போன்று இருக்கும், அந்த உண்மை சமூகத்திற்கு வெளிப்படுத்தப்படாது என்று சமூகமே நீங்கள் தானே சொன்னீர்கள். சொன்ன நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு எந்த புது கருத்துக்களையும் நான் சொல்லவில்லை, நான் என் பாட்டையிலே நான் சென்று கொண்டிருந்தேன். ஆனால் அல்லாஹ் என்று என்றைக்கு எனக்கு வகை அறிவித்து இப்படிப்பட்ட கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வையுங்கள் என்று சொன்னாலோ, இன்று தானே சொல்லுகிறேன், லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி, 40 ஆண்டுகள் உங்களிடத்திலே நான் பழக்கப்பட்டு போன நான் எந்த கருத்துக்களையும் நான் சொல்லவில்லை. இன்று என் இறைவன் சொன்னதனால் இந்த கருத்துக்களை சொல்லுகிறேனே, இன்று கேட்க முடியாது என்று திமிர் விடுத்து சொல்லுகிறாயே, என்ன விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் அந்த இடத்திலே கேட்க சொல்லுகிறார். இப்ப இதனுடைய தொடராக இப்படி வர்றப்ப நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போன்று பிஸ்மில்லா என்ற அந்த ஆரம்பம் இருக்கிறதே, அது வேதத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது என்று சொன்னோம். அதற்கு ஹதீஸையும் சொன்னோம். ஏன் அப்படி இருக்கிறது, ஏன் அப்படி பிஸ்மில்லா சொல்ல வேண்டும்? சும்மா எல்லாரும் சொல்றாங்க, அஜர்குமார்லாம் சொல்றாங்க, அல்லது இஸ்லாத்தில் அதுவும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிஸ்மில்லா சொல்லணுமா, அல்லது பிஸ்மில்லாவை ஏன் சொல்லுவதற்காக வேண்டி இறைவன் சொன்னான், அந்த அறிவு தான் என்ன, அதனுள் புதைந்திருக்கிற ஹிக்மத் என்ன, அறிவினுடைய சுரங்கம் என்ன என்பதை பார்த்து கொண்டு அதை சொன்னோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே இருக்கிற பல்வேறு பகுதிகள் நம்மால் சமாளிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, தனி ஒரே காலையில எல்லாரும் எழுந்திருக்கிறோம், காலையில எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாரும் தண்ணி குடிக்கிறோம், காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், இரவு திரும்ப வருகிறோம், சாப்பிடுகிறோம், படுத்து விடுகிறோம். இப்ப ஒரு நாள் என்பது இத்தனை விஷயங்களை அடக்கி இருக்கிறது, காலையிலே எழுதல், மாலையிலே உறங்குதல், இடையிலே சாப்பிடுதல் என்ற பல்வேறு காரியங்களை அது அடக்கி இருக்கிறது. இப்ப ஒரே ஒரு கருத்து, இதுல மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் சாப்பிட வேண்டும், அவன் குடிக்க வேண்டும். அப்ப கடையில போய் உட்கார்ந்து சாப்பிடுறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பியுங்கள். இப்ப இந்த பிஸ்மில்லா ஏன் சொல்லப்படுகிறது? தப்சீர்களிலே விளக்கம் எழுதுகிறார்கள், ஒரு கடையில போய் உட்கார்ந்து தோசை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, துபாயில அந்த அரிசி எங்கிருந்து வந்திருக்கும் நமக்கு தெரியாது, எந்த நாட்டிலே உற்பத்தியாயிருக்கும் என்று நமக்கு தெரியாது, அதை உற்பத்தி செய்வதற்காக வேண்டி யார் யார் தங்களுடைய சிரமத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியாது, அது உற்பத்தி செய்யப்பட்ட பின்னால் எத்தனை கரங்கள் தாண்டி எத்தனை அதாவது வசவுகள் எத்தனை சிரமங்களை கொடுத்து அந்த அரிசி அங்கிருந்து பிளைட்ல இங்க பறந்து வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அது அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு வந்து அங்கிருந்து ஏர்போர்ட்டோ அல்லது அதே மாதிரி போர்ட்டில் இருந்தோ அது ஒரு கடைக்கு இறக்குமதி செய்யப்பட்டாக வேண்டும், அந்த கடைக்கு கொண்டு வருபவர் ஒருவராக இருப்பார். அந்த கடையிலிருந்து அந்த அரிசி வாங்கப்பட்டு குறிப்பிட்ட அந்த ஹோட்டலுக்கு வர வேண்டும். அந்த ஹோட்டல்காரர் அதை பக்குவமாக பதமாக அவர் அதற்கென்று எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு பின்னால் அது பக்குவப்படுத்தப்பட்டு தோசையாகவோ இட்லியாகவோ நம்முடைய முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. சகோதரர்களே, நாம் போய் 50 காசு கொடுத்துட்டு ரெண்டு இட்லியை சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா யாராவது கேப்பீங்களா, 50 காசுக்கு எங்க இட்லி வைக்கிறான் நமக்கும் சொல்லுங்க, 50 காசு வேலையை கொடுத்துடலாம். வருதோ அவ்வளவு. அப்ப அந்த இட்லி வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கு. இப்ப சாப்பிடுகிற போது நமக்கு என்ன தெரியும், இங்கிருந்து அலுவலகம் செல்ல வேண்டும், என்னுடைய காரியத்தை நான் நடத்த வேண்டும், அதற்கு இந்த இட்லி அவ்வளவுதான். அள்ளி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில கடையில போய் நின்னா அங்க பெரிய போராட்டமே நடக்குது. கீவுல வாங்க ரோட்ல, அங்க ஓரத்துல கீவுல வாங்க. எதுக்கியா கீவுல வரணும்? அந்த கடையில அந்த கடையினுடைய கீவு வந்துகிட்டு இருக்கு. நீங்க எங்க போறீங்க? நான் அந்த கடைக்கு போல. அப்ப என்ன போங்க? அப்ப ஒரு சோத்துக்கு இந்த அடியை அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப இந்த அந்த கீவுல நின்ன வெறியும் அதை முடிச்ச உடனே நம்ம எங்க போகணுமோ அந்த வெறியும் தான் நமக்கு தெரியும். அதற்கு அடுத்து நம்ம ஏதாவது சிந்திக்கிறோமா? அதற்கு அடுத்து அதன் அதை பத்தி அறிவு நமக்கு ஏதாவது வருகிறதா விளங்குகிறதா? எதுவும் கிடையாது. இப்ப இந்த இடத்தில் தான் இந்த அல்லாஹ்வினுடைய வாசகம் பாடம் நடத்துகிறது. அட அறிவு கிட்ட கூடரே, இந்த ஒரு வேலையை நீ செய்வதற்காக வேண்டி கீவுல நிக்கிறதுக்காக வேண்டி காம நேரம் அழுத்துக்கிறியே. ஆஹா, நான் வந்த உடனே எனக்கு இட்லி தராம என்ன எப்படி நிக்க வச்சுட்டு என்ன? உன்னுடைய அந்த வெறி தான் என்ன, கடுப்பு தான் என்ன, அத அந்த இருக்க சர்வர் மேல காட்டி அப்படி இப்படி நீ என்ன பாடுபடுத்துகிறாய்? அங்க இருக்க டம்ளர்கள் எல்லாம் கால் பகுதி வழிந்திருப்பதை இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களால் தான். அப்ப இப்படி எல்லாம் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசித்துப்பார். நீ இந்த ஒரு வேளை இட்டலி சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இத்தாலியிலே அரிசியை உருவாக்கி அங்கு ஒருத்தனை உருவாக்குவதற்கு ஏற்படுத்தி அவன் தன்னையே அர்ப்பணம் செய்து வாழ்க்கை பூராவும் அரிசியை உருவாக்குகிறான். அதை தூக்கி வருவது ஒருவனுக்கு மனோநிலையை ஏற்படுத்தி அரிசி மூட்டை தூக்குவதற்கு ஒருத்தனை நாம் ஆக்கினோம். அவன் தூக்கி கொண்டு வந்து பிளைட்டில் ஏற்றுகிறான். அந்த பிளைட் வருவதற்குரிய சக்தியை நாம் தான் அதற்கு கொடுத்தோம். நீ கொடுக்க முடியாது. அங்கிருந்து பறந்து வந்து இங்கே உளுந்து அதற்கு பின் அங்கிருந்து ஒருவன் கொண்டு வந்து கொடுத்த உடனே ஜாம் ஜாம் உட்கார்ந்து சாப்பிட்டு 50 காசு தூக்கி போட்டு போறியே, இதற்கு உள்ளே அடங்கி இருக்கிற ஆயிரம் ஆயிரம் பேருடைய வேலைக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? எல்லாம் கேட்கிறான். எல்லாருக்கும் உன்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியுமா? உண்மையிலே சொல்ல போனால் நான் சாப்பிடுகிற இந்த இட்டலிக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லியாக வேண்டும். ஒரு கவனம் நமக்கு உணவு தந்திருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு புஷ்டியோடு உலகத்திலே திரிவதற்கு நமக்குரிய சக்தியை தந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் போய் நம்ம நன்றி சொல்லிட்டு வரணும்னா நம்ம வியாபாரம் ஒண்ணு செய்ய. அப்ப இந்த இடத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதை எல்லாம் இணைத்துப்பான். சும்மா சாதாரணமாக அல்ல. இத்தாலியிலே ஒரு நேரத்திலே ஒருவன் தன் வாழ்க்கையை அங்கு அர்ப்பணிக்கிறான் என்று சொன்னால் சாதாரணமாக கிடையாது. யாராவது எங்க நான் சும்மா வந்து விசிட்ல உட்கார்ந்துருக்கேன், நீங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், யாராவது ஒத்துக்குவோமா? யாராவது அதை ஏத்துக்குவோமா? அப்ப வாழ்க்கை பூராவும் உனக்கு இட்லி சாப்பிடுவதற்காக வேண்டி ஒருத்தன் தஞ்சை மாவட்டத்திலே நெல்கள் அறுவடை செய்யப்படுகிறது என்று சொன்னால் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மனோநிலை, அதற்கு அறிவு உள்ளவர்களே நீங்கள் நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். அல்ல அந்த இடத்துல சொல்றான், நீ நன்றி சொல்லுவது எனக்கு என்று நினைக்க வேண்டாம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறாய்? இந்த மூட்டை அரிசி கிடைப்பது எங்கே? அதனுடைய அசை எங்கே? அதற்கு நன்றி செலுத்துகிறாய். அதனுக்கு உன்னுடைய நன்றியை வெளிப்பாட்டை சொல்லுகிறாய். சொல்லும் முகமாக பிஸ்மில்லா, அல்லாஹ்வினுடைய பெயரால் இதை நான் சாப்பிட துவங்குகிறேன். எப்படிப்பட்ட அல்லாஹ் எங்கோ ஒரு நாட்டில் ஒருவனை இதற்கென்றே அர்ப்பணமாக்கி அதற்கு அரிசியை அதற்கு அவனை அந்த நிலத்தை தயார் செய்ய வைத்தார். ஒருவனை மூட்டை சுமப்பதற்கென்றே தயாராக ஆக்கி அவனை மூட்டை சுமக்க வைத்தார். இந்த இடத்திலே அதை அழகாக அதை மாவாக ஆக்கி அதை கொண்டு வந்து கொடுத்தானே அந்த சர்வ ரப்புக்கே என்னுடைய அவனுடைய பெயரை சொல்லி அவனுக்கு நன்றி தெரிவித்து இந்த நான் உணவை உட்கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்கள் இதயம் விரிவடையும், உங்கள் எண்ணம் விசாலமாக ஆகும், உங்களுடைய ரப்பு அதை பொருந்திக் கொள்வார். ரப்பினுடைய பொருத்தம் ஏற்பட்டால் உலகத்திலே வாழ்க்கையே வாழ்க்கை, சோபனவே சோபனம், உலகத்திலே நீங்கள் எல்லாம் உருப்பட்டு விடுவீர்கள். அதற்குத்தான் ரப்ப அப்படி சொல்லிக் கொடுத்தான். இப்ப அப்படி சொல்லல, நல்லா உட்கார்ந்து ஜாம் ஜாம்னு வெட்டிட்டு எந்திரிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும் அதிலிருந்து? சரி, ஒருத்தர் சொல்றார், மக்களுக்கெல்லாம் நான் நன்றி சொலுத்திக் கொள்ளுகிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாருக்கும் போயிட்டேன் போன் போட்டே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இல்ல என் வீட்டில இருந்தே நான் அறுவடை செய்து கொள்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைனார். இப்ப இந்த இடத்திலே ஒரு கேள்வியை தப்சீருடைய கிதாபிலே முன்வைக்கிறார்கள், உனக்கு சாப்பாடு ஒரு வேளை தரத்துக்காக வேண்டி ஒரு இடத்திலே குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே விதை விதைக்கிறார்கள், அது வளர்கிறது. அதற்கு பின்னால் அதிலே சில மஞ்சளாகி அது தள்ளுபடி செய்யப்பட்டதாக அதை அறுத்து தூக்கி எடுக்கிறான். மற்றதை நல்ல ஆடு மேயாம எல்லாம் கனியை வச்சு அதை கரெக்டா கொண்டு வந்து வீட்டுல சேர்த்து அது அடிக்கப்பட்டு போர் அடிக்கப்பட்டு மூட்டையாக்கப்பட்டு அரிசியாக்க இவ்வளவு வேலை அங்க நடக்குது. இதெல்லாம் உன்னுடைய வேலை. ரப்பு சொல்லுகிறார், இதெல்லாம் உன்னுடைய வேலை, இதற்கெல்லாம் நீ நன்றி சொல்லிக்கொள், பரவாயில்லை. ஆனால் எப்போது அந்த விவசாயி அந்த விதையை உள்ளே முளைக்க வைக்கிறானோ, உள்ளே அழுத்தி வைக்கிறானோ, அது வெளியே வருமா அப்படிங்கறது உனக்கு சொல்ல முடியுமா? ரப்பு கேட்கிறான், அந்த விவசாயி உள்ளே அந்த விதையை அழுத்தி வைக்கிற போது அந்த விலை இந்த பூமியினுடைய மேல்பாகத்தை உடைத்துக் கொண்டு வெளியே வர அதற்கு சொல்லிக் கொடுத்தவன் யார்? அதற்கு அப்படிப்பட்ட சக்தியை கொடுத்தவன் யார்? இந்த காற்றிற்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்து அந்த விதைக்கு நீ முழு ஊட்டத்தையும் கொடு, பூமியே அதற்கு தகுந்தது போன்று நீ ஆகி அந்த விதையை வெளியே வா என்று சொன்னவன் யார்? சரி, ஒரு அரை கிலோ இரும்பு இருக்கு, இரும்ப ஒரு அரை அடி பூமியை தோண்டி உள்ள போட்டு புதைச்சு மூடிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து எடுத்து பாருங்க, அந்த இடத்துல இரும்பு இருக்குமான்னு. இரும்பு இருக்குமா? கலையாது, மண்ணு தின்றும். இரும்ப மண்ணு, இரும்பு என்பது மானுடனே உன்னால் உடைக்க முடியாதது. உன்னை நீ தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி எதை போட்டு நீ உன்னை சுத்தி வைத்துக் கொள்கிறாயோ அந்த இரும்பையே பூமி விழுங்குகிற சக்தியை நாம் தந்திருக்கிறோம் பூமிக்கு. எப்படி அந்த இரும்பு இரும்பு பக்கமாக்கிறோம் பூமி. ஆனா உலகத்துல எல்லா பொருளுக்கும் அது அந்த இரும்பு பாதுகாப்பாக நின்று வேலியாக இருக்கிறது உனக்கு. ஆனால் அந்த இரும்பையே பூமி பஸ்பமாக்குகிற சக்தியை நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் நீ சாப்பிடுகிற சின்ன விதை ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு அமுக்க முக்கியத்தினா எல்லாம் போயிடும். ஆனால் அந்த விதை உள்ளிருந்து பூமியை இரண்டாக பிளந்து வெளியே வருகிறது என்று சொன்னால் இந்த ஆற்றலை கொடுத்தது யார்? தண்ணீருக்கு அதை அப்படித்தான் முளைக்க வைக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது யார்? இதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நம் சொந்த கருத்து நாம் செய்திருக்கிறோம், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு வந்திருக்கிற அந்த சாப்பாட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு நான் கொடுக்கிற 50 பில்ஸ் நீ நினைச்சா எவ்வளவு கேடு கெட்டவன், நீ எவ்வளவு தரத்தையே தாழ்ந்தவன். அந்த இடத்திலே சிந்தித்து பார், என்னுடைய ரப்பு எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறான். பூமியை பிளக்க வைத்தான், காற்றுக்கு அந்த சக்தியை கொடுத்தான், தண்ணீருக்கு கொடுத்தான். அதனால் இரும்பையும் சின்னுகிற இந்த பூமி எனக்கென்று ஒரு அந்த விதையை வெளியே கொண்டு வந்தது. அது மரமானது, அது செழித்து வளர்ந்தது. அதற்கு பின்னால் எனக்கு உணவானதே, அப்படிப்பட்ட ஒரு கவலம் உணவை சாப்பிட வைத்தானே, அந்த ரப்புக்கே சர்வ புகழும் என்று சொல். சொல்லி ஆரம்பித்தால் நான் அதனால் அடைகிற மகிழ்ச்சி குஞ்ச நெஞ்சம் அல்ல, உனக்கு கொடுக்கிற அந்த உணவை மீண்டும் தெரிக்க வைப்பே, அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. சுகர்களை டெய்லி பிஸ்மில்லா குர்ஆன்ல படிக்கிறோம், குர்ஆன்ல ஓதுறோம், யாராவது கேட்கிறாங்க ஏதாவது சொல்லிட்டு போறோம். என்னைக்காவது நம்ம சாப்பிடுறப்ப பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறோமா? நெஞ்ச தொட்டிக்கிறோம். எத்தனை பேர் ஆரம்பிக்கணும்? எப்பயாவது ஒரு தடவை ஒரு நினப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏன்னு கேட்டா இன்னைக்குதான். இன்னைக்கு எங்கெங்க உட்காந்து சாப்பிடுவோம்? கடையில உட்காந்து சாப்பிடுறவங்க பிரச்சனை இல்லை. இப்ப கடையும் பெரிய முசீபத்தாய் போச்சு. ஒருத்தர் அங்க போய் பார்த்தா இந்த கடையில சாப்பிடுவோம், இல்ல இல்ல வேணும் அந்த கடைக்கு போவாது இருக்குன்னாரு. ஏங்க அப்படின்னு கேட்டா அந்த கடையில தான் நாடகம் போடுவா, அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா நாடகமும் வாத்தவ மாதிரி ஆயிரும் ஜாவாரும். இப்படிப்பட்ட கூமுட்டத்தனமான எண்ணங்களை கொண்டிருக்கிற நமக்கு என்ன நிலை ஏற்படும்? அல்லது ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் 24 மணி நேரம் அந்த மோகம் பிடித்த டிவியின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடும் போது என்ன எண்ணம் வரும்? அங்க ஒருத்தி அரை கூட ஆடைய ரெண்டு கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு போறவளை பார்த்தோன்னு உனக்கு பிஸ்மில்லான்னு சொல்ல தோணுமா? ரப்பினுடைய சாப்பாடை உட்கார்ந்து நல்லா தின்னுகிட்டு அங்க உட்கார்ந்து ஏதோ ஒரு இடவை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன தோன்றும்? சகோதரர்களே, சாதாரண இது விளையாட்டு காரியம் அல்ல, இது விளையாட்டு காரியம் அல்ல. என்ன ரப்பினுடைய இந்த சாப்பாட்டை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து சாப்பிட்டால் இதயம் ஆடும், உடம்பு நடுங்கும். இப்படி எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டு வந்து ரப்பு கொடுத்திருக்கிறான இந்த உணவை, இது சாப்பிட்டால் திரும்ப செரிக்க வைக்கிறவன் யாரு? நிறுத்திட்டான் கொஞ்சம் முடிச்சு அடைச்சிட்டான் அப்படி. அப்ப நம் நிலைமை என்னவாகும்? அப்ப டாக்டர்கிட்ட ஓடுவோ ஒடியாருவோ? அடடா என்ன கதறல், ஏன் நீ சாப்பிட்டு சாப்பாடு தானே, 11 ரூபாய் கொடுத்து தானே சாப்பிட்ட, 2 நாளைக்கு வெளியே விடாம இருந்து பாரு. முடியாது, என்னை அறிவு கிட்டத்தனமா இருக்கு. அப்ப இதையெல்லாம் செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய சக்தி அல்லாஹ் சொல்றான் நான் இருக்கிறேன். அப்ப இது மார்க்க காரியங்களில் மட்டும் பிஸ்மில்லா கிடையாது, தொழுகையில் மட்டும் பிஸ்மில்லா கிடையாது, குர்ஆன் ஓதுவதில் மட்டும் பிஸ்மில்லா கிடையாது, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நாம் சூழ்ந்திருக்கிறோம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அம்ரின் தீபாலின் லா யுப்தவு பிஸ்மில்லா ஃபஹுவ அக்தா என்று சொன்னார்கள். இது இதுக்கு மட்டுமல்ல, இந்த காரியம் சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல. நாம் தூங்குகிறோம், தூங்கி எந்திரிப்போம், யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது? ஒரு நாள் நல்லா படு தூங்கிறோம், 5:30 எந்திரிக்கிறாலும் 6 எந்திரிக்கிறோம், 7 எந்திரிக்கிறோம், எத்தனையோ பேர் உருட்டு உருட்டுன்னு உருட்டி 9 சில நேரத்தில் எந்திரிக்கிறோம். ஏன் எந்திரிக்க முடியல நம்மளால? நம்ம யார் எழ வைப்பவன்? அப்படியே மூத்தா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு திரும்ப உயிர் விடுப்பவன் யார்? தூக்கம் என்பதே ஒரு மௌத் என்று சொல்லுகிறார்கள். அப்ப படிக்கிற போது நான் ஜாலியா அங்க டிவியை பார்த்துக்கிட்டு கண்டதையும் இளையதையும் பார்த்துக்கிட்டு நான் படுத்து தூங்கினேன்னா திரும்ப ரப்பு கோபப்பட்டு எனக்கு உயிரை தரவில்லை என்று சொன்னால் எவன் எனக்கு உயிரை கொடுப்பான்? என்ன காலில் எழுப்பி விடுறது யாரு? மிகப்பெரிய வாழ்க்கையின் பகுதியாக இருக்கிற திருமணத்தை ஆரம்பம் செய்கிறோம், இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு மனிதனின் உச்ச அறிவினுடைய பரிபூரண பகுதி. அந்த திருமணத்தை ஆரம்பிக்கிற போது அங்க என்ன நடக்குது? கொடுமையான கொடுமைகள். தமிழகத்திலே திருமணம் நடப்பதற்கு என்னென்ன சடங்குகள், சம்பிரதாயங்கள், மனிதனுடைய அறிவை எல்லாம் கெடுத்து குட்டி சோறாக்குகிற அந்த சம்பிரதாயங்களை நடத்திக்கொண்டு இந்த மாப்பிள்ள உள்ள போறப்ப என்ன நினைச்சிட்டு போவார்? செக்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம், அதை அடைந்து இன்னைக்கு என்ன என்னலாம் செய்ய போறோம் அப்படிங்கிற யோசனை தான் எல்லோ மனிதனுக்கும். அப்ப இந்த இடத்தில் மனிதன் என்ன நினைத்துக் கொண்டா, நாம் திறமையினால் இன்று ஒரு காரியத்தை சாதிக்க போகிறோம், முடியாது மானுடா, நீ அதை ஆரம்பிக்க இருக்கிறாயே, அது உன் வாழ்க்கையின் முக்கிய பகுதி, அதில் நீ பிஸ்மில்லா சொல்லவில்லை என்று சொன்னால் சைத்தான் அங்கே தலைவனாகிறான், அங்கு உன்னை உன் வாழ்க்கை பூராவும் அதுதான் நடந்து கொண்டிருக்கும், சைத்தானினுடைய பகுதி. அதையும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பதில்லை. எக்ஸாம்ல எழுதுறோம், எழுதும் போது நாம் படிச்ச நான் எவ்வளவு படிச்சுட்டேன் போய் உட்கார்ந்து எழுதுறாங்க பிள்ளைங்க. நம்ம வாழ்க்கையில வீட்டுல சொல்லி கொடுத்தாதானே புள்ள அங்க போய் உட்கார்ந்து பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கும்? வீட்டுல சொல்லி கொடுக்கறது இல்ல, வீட்டுல நல்லா குட் பை, டே டே, ஆ ஊன்னு என்னெல்லாம் ஆங்கில வார்த்தைகளை சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சொல்லி கொடுக்கிறோம். ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுப்பதை வேண்டாம் என்று ஒரு காலம் நான் மறுப்பவன் அல்ல. அதே நேரத்தில் வாழ்க்கையினுடைய பகுதிகளை இஸ்லாம் எப்படி துவங்க சொல்லி சொல்லி இருக்கிறதோ அதில் மாற்று கருத்து சொன்னால் உங்களுடைய கழுத்தை பிடிப்பவன் நான். இப்ப பிள்ளைக்கு ஒண்ணும் சொல்லி கொடுக்காம அது போய் எக்ஸாம் ஹால்ல நுழையும் போது நம்ம அப்படி படிச்சுட்டோம் இரவு முழுக்க, அந்த எண்ணத்தை தருபவன் யார்? அந்த நீ படித்ததை மீட்டி தருபவன் யார்? உனக்கு அந்த சக்தி இருக்கிறதா? இல்ல. இப்ப இதெல்லாம் பார்க்கிற போது வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, எதையும் நாம் செய்யவில்லை, நம்மால் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் எப்ப வரும்? இந்த எண்ணம் சும்மா இருக்கும் போது அப்படியே வந்துருமா? நமக்கு வராது. அதுக்குத்தான் அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு கொச்சியை போட்டால், நீ ஆரம்பிக்கிற போது பிஸ்மில்லா என்று ஆரம்பி, ஆரம்பிக்கிற போது உன்னுடைய இதயத்திலே அது இடிக்க வேண்டும், இந்த செயல் இந்த காரியம் என்னால் ஆகாது, இதை ஆக்குவன் ஒருவன் இருக்கிறான், இதற்கு முன் என்னெல்லாம் நடந்திருக்கிறதோ அது அவனை கொண்டாகியது. சில இடத்துல சொல்லும் போது தப்சீர்கள் எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்ரஹீம் என்ற வார்த்தை இருக்கிறது, அது குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு ஆரம்பிப்பதும் பரக்கத்து தான். ஆனால் அல்லாஹுக்கென்று 99 பேர் இருக்கு, அல்லாஹுக்கு 99 பேர் இருக்கு. அந்த பேரை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லுகிற போது சொன்னார்கள், அதாவது தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா வலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா وَلِلَّهِ أَسْمَاءُ الْحُسْنَى تَخَلَّقُوا بِأَخْلَاقِ اللَّهِ அல்லாஹ் தனக்கென்று 99 பெயர்களை ஆகமாக்கிக் கொண்டான், இட்டுக் கொண்டான். அதிலிருந்து ஒரு பெயரை ஒவ்வொரு பெயராக மானுடனே நீ உனக்கென்று ஆக்கிக்கொள் என்று சொன்னார்கள். தகல்லகு, இதுல இந்த ஹதீஸை பார்க்கும் போது அல்லாஹுக்கு ரஹீம்னு பேர் இருக்கு, ரஹ்மான்னு பேர் இருக்கு, கோபப்படக்கூடியவன் பேர் இருக்கு, பொறுமையானவன் பேர் இருக்கு, உதவி செய்கிறவன் பேர் இருக்கு, மறைப்பவன் பேர் இருக்கு. இந்த பேரை நம்ம எப்படி செய்ய முடியும்? ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொல்றார், டோன்ட் க்ளோஸ் இட், டோன்ட் டிஸ்க்ளோஸ் இட், இதை யார்ட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடுறாதீங்க, இட் இஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி முடிச்ச பின்னா நம்ம அங்க போய் சொல்லுவோம், மாப்பிள்ள தெரியுமா கதை, மேட்டர் இப்படித்தான், ஆனா சொல்லிடுறாத. உடனே அடுத்து அந்த சமத்துக்கு ஒருத்தன் சொல்லிட்டு போயிருந்தா இங்க வந்தோன்னு அது அப்படி. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ சொல்லி விடாதே. அப்ப அல்லாஹுவினுடைய இந்த பெயர்கள் உன்னிடத்திலே வரட்டும். அப்ப அந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தஹல்லகு என்பது இருக்கிறதே, அதை அரபியினுடைய அகராதிப்படி, அரபியினுடைய இலக்கண இலக்கியப்படி பார்த்தோம் என்று சொன்னால், தஹல்லகு என்ற அந்த வார்த்தைக்கு, அரேபிய வார்த்தைக்கு, முடியாத ஒன்றை செய்வது போன்று நடிப்பது என்ற பொருள். தஃபஅலு என்று சொன்னாலும், அதே போன்று தஃபஹகு என்று சொன்னால் சிரிப்பதை போன்று நடிப்பது, சாப்பிடுவதை போன்று நடிப்பது. அப்ப இந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹல்லகு, அல்லாஹ்வினுடைய அஹ்லாக் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை போன்று நீ நடி. ஒன்னால் அல்லாஹ்வினுடைய அஹ்லாக் பக்கத்துல கூட வர முடியாது,
மானுடே நீ ஒண்ணும் இல்லாதவன், அதனால அல்லாஹ்வுடைய அகலாக்கு பக்கத்துல கூட நீ போக மாட்டே. ஆனா நடி, ரப்பு எப்படி ரஹமத் செய்கிறானோ நானும் ரஹமத் செய்கிறேன். என்ன, அல்லாஹ் சொன்னதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதன் காரணமாக நானும் ரஹமத் அல்லாஹ் செய்வது போன்று செய்வதாக நடி என்று சொன்னார்கள். இப்ப இந்த பெயர்களை கொண்டு சொல்லுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு பொதுவான வாசகம். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீர்கள், சாப்பாடு வேணும், வேலைக்கு போறோம், வேலைக்கு வெளியே கிளம்பியாச்சு, உணவு வேண்டும். வேலைக்கு போறதுக்கு காரணம் என்ன, எனக்கு சோறு வேண்டும், என்னுடைய மனைவி மக்களுக்கு சோறு வேண்டும், என்னுடைய குடும்பத்தார் நல்ல சாப்பிட்டுட்டு சுகமாக இருக்க வேண்டும். அப்ப உணவு வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ வெளியே கிளம்பி சென்றால் உன்னுடைய வேலையை துவக்கினால் அப்ப சொல்லு பிஸ்மில்லாஹிர் ரஸ்ஸாக், உணவுகளை கணக்கில் அடங்காமல் திறந்து விட்டு இந்த உலகத்தையே வாழ வைக்கிற ரஸ்ஸாக் என்று சொன்னால் அள்ளி கொடுப்பவன், அவனுடைய பெயரால் நான் உணவு தேடும் படலத்தை ஆரம்பிக்கிறேன். ஒரு விஷயத்தை, ஒரு சீக்கிரட்டை யார்ட்டையாவது பேச போறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்தில் ஒரு விஷயத்தை கலந்துரையாட போகிறோம். அந்த இடத்தில் பிஸ்மில்லாஹி சாதிக், உண்மையாளனான அந்த அல்லாஹினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். ஏன், இந்த பெயருக்கு ஒரு தன்மை இருக்கிறது. நான் யாரோடு போய் என்னுடைய கருத்தை கலந்துரவாட செல்லுகிறேனோ அவருடைய இதயத்தில் உண்மையை போடுகிறவன் அவன்தான், அவருடைய இதயத்தில் அதை மறைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை போடுகிறவன் அவன்தான். ஆகவே அவனுடைய பெயரை கொண்டு இந்த காரியத்தை நான் துவங்குகிறேன். பிஸ்மில்லாஹில் அதீம், நீங்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களுடைய குழந்தைகள் எழுத போகிறது, அல்லது ஒரு வேலையினுடைய இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா பிஸ்மில்லாஹில் அதீம், அலீம் அறிவுகளுக்கு தந்தையாக இருக்கிற, அறிவுகளை எல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வினுடைய பெயரால் இந்த இன்டர்வியூக்கு போறேன். இதனுடைய முடிவு அங்கே போய் உட்கார்ந்து செய்கிற காரியம் எல்லாம் என் கையிலே இல்லை. எனக்கு அறிவை கொடுப்பவன், என்னுடைய நாவை ஆட வைப்பவன் எல்லாம் ரப்புல் ஆலமீன, அவனுக்கே உரித்தானது என்ற எண்ணத்திலே சென்றால் உன்னுடைய காரியம் நடைபெறும். இங்கே போகும்போதே நம்ம அப்படி செஞ்சிடலாம், போகும்போதே இவ்வளவு பொய்ய சொல்லி உள்ள சேர்ந்துடலாம், அது அப்படி இப்படி ஏதாவது செஞ்சு கோல்மால் பண்ணி நமக்கு தான் அந்த வேலை அப்படின்ட்டு போனா எப்படி கிடைக்கும். வாழ் அருந்ததுதான் நே ஒளிய, அது வாழ் உள்ளது அல்ல. அப்ப பிஸ்மில்லா என்ற இந்த விஷயத்திலே அல்லாஹ் இவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்களை வைத்திருக்கிறார். இப்ப இன்றிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை, எப்போது சாப்பிட அமர்கிறோமோ, எப்போது நம்முடைய தட்டிலே கவளம் உள்ளே போவதற்கு, தூக்கி உள்ளே போட்டு இந்த வயிறை நிரப்புவதற்கு ஆரம்பிக்கிறதோ உடனே சொல்ல வேண்டும் பிஸ்மில்லாஹிர் ரஸ்ஸாக் அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த இரட்சகன் ஆயிரம் ஆயிரம் தடைகளை தாண்டி எனக்கு கொண்டு வந்து இதை சாப்பிட வைத்தானே, அந்த ரப்புக்கே சர்வ புகழும். உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் பேர் கோடிக்கணக்கான கோடிகளை சம்பாதித்தும் கூட சுகரும் அதே போன்று பிளட் பிரஷரும் இருப்பதனால் ஒரு கவளத்தை கூட சரியான உணவு சாப்பிட முடியவில்லையே, அதையெல்லாம் தடுத்து என்னை இப்படி சீராக ஆக்கி உட்கார வைத்து சாப்பிட வைத்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும். நான் அப்படி சாப்பிட்டாலும் கூட என்னுடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் அதை சரியான முறையிலே செரித்து அது காலையிலே வெளியாகி நான் நிம்மதியோடு இருப்பேனே, காலையிலே இருப்பேனே, அப்படிப்பட்ட ஜீரண உறுப்புகளை எனக்கு ஆக்கி தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும். அப்படி ஜீரண உறுப்புகள் ஜீரணித்தாலும் அதிலே எந்தெந்த பொருட்கள் இந்த உடம்புக்கு தேவையோ அதை உறிஞ்சி எடுக்கிற அந்த பக்குவத்தை மற்ற உறுப்புகளுக்கு கொடுத்தானே, அந்த ரப்புக்கே சர்வ புகழும் என்ற இத்தனை புகழ் மாலையை அங்கே நீ போட்டு சாப்பிட்டாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், ரப்பு எப்படி சந்தோஷப்படுவான். நீ சாப்பாடு மட்டுமல்ல எல்லா காரியத்தையும் அல்லாஹ் திறந்து விடுவான். ஒரு காரியத்திலே நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் எல்லா காரியமும் திறந்து விடப்படும். ரமலானிலே எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கிறது, துபாயிலே இருக்கிற பல பேருக்கு கல்லு பிரச்சனை, கல்லு அடிக்கடி அங்க போனா கல்லு வந்துருச்சுங்க, இங்க போனா உடச்சி எடுத்தாங்க. அப்ப அதற்கே ஒரு மருந்து நான் அந்த இடத்திலே சொன்னேன், நீ கல்லுக்குன்னு ஒரு லட்சம் ரூபா நீ சம்பாதித்ததை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து கல்ல உடச்சு கொடுங்க டாக்டர்னு ஒரு டம்ளர் மூத்திரத்தை வாங்கிட்டு வரையே உன் மடமை தடத்தின் உச்சம் தான் என்ன. ஏன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் இஸ்திஞ்சாவிற்காக வேண்டி செல்லுகிறீர்களா, உன்னுக்கு இருக்க போறீங்களா, அப்ப போகிற போது சைத்தானுடைய தீங்கை விட்டு ரப்பிடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள், முடிஞ்சு போச்சு, இதை அந்த இடத்திலே நீ செய்தாக வேண்டும். அப்ப ஒண்ணுக்கு இருந்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன், வந்த உடனே நீ சொல்லு ஆயிரம் ஆயிரம் பேருக்கு கல்லுக்கள் இருக்கலாம், ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அந்த சிறுநீரகத்தினுடைய நோய்கள் இருக்கலாம், எதுவும் இல்லாமல் நான் தன் குடித்த தண்ணீரை என்னுடைய உடம்புக்கு உபகாரமாக ஆக்கி அதை வெளியேற்றி தந்தானே ரப்பே, குஃப்ரான கல்லாஹும்மா என்ற அந்த துவாவை நீ படித்தாய் என்று சொன்னான். இதிலிருந்து ஆபானி மிஸ்ரஹாதல் முசீபா, இந்த முசீபத்திலிருந்து என்னை காத்தாயே ரப்பு, உனக்கே சர்வபுகழம் என்று சொல்லி இந்த துவாவை படிச்சு பாருங்க. யாருக்காவது கல்லு வருதான், யாருக்காவது கல்லு வருதானு இந்த துவாவை படித்து முடித்து விட்டு ஒரு நாளைக்கு இன்னைக்கு போனவுடனே துவா ஓதியாச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னால் இல்லாக்கி ஓ இன்னா இலைகளாகும். அன்னைக்கு ரமதான்ல 15வது நாள் அன்னைக்கு அஜர்த்தி இதை சொன்னாரு, அன்னைக்கு ஓதிட்டோம், அடுத்து இன்னைக்கு ஓதியாச்சு, இதோட பாத்தியா அப்படின்னு ஒரு பாட்டியாக போட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு நடக்காது. அப்ப இதுல என்ன செய்யணும், நம்முடைய எல்லா காரியங்களையும் இப்படி செய்து கொண்டிருந்து அதற்கு பின் நாம் பார்க்க வேண்டும், நம் ஹாலு எப்படி இருக்கு, நம் உடல் நிலை எப்படி இருக்கு, நாம் உண்ணுகிற உணவு எப்படி இருக்கு என்று பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு சரியான ரிசல்ட் அப்பதான் கிடைக்குமே ஒழிய ஒரு நாள் செஞ்சுட்டு போற அந்த ஒரு நாள் நாடகமோ ஒரு நாள் கூத்தோ இது அல்ல. இஸ்லாமிய காரியம் என்பது ஆயிரம் ஆயிரம் அறிவு கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முடிச்சிடலாம்னு பார்த்தேன், பிஸ்மில்லா முடியல, பிஸ்மில்லா தான் முடிஞ்சிருக்கு. அர் ரஹ்மான் அர் ரஹீம் இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே தொடரும். அப்படிப்பட்ட இந்த எந்த கருத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வைக்கிறானோ என்னை கொண்டு, நான் சொல்றது இல்ல, எனக்கு அறிவை கொடுத்து என்னுடைய இதயத்திலே போட்டு உங்களுக்கு சொல்ல வைக்கிறானோ அந்த கருத்துக்கு ரப்புக்கு நன்றி சொல்லுங்கள். எந்த கருத்தை அல்லாஹ் உங்களுக்கு செய்ய வைத்தானோ சொல்ல வைத்தானோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களை போன்று இந்த உலகத்திலே இந்த ஊரிலே வாழுகிற ஆயிரம் ஆயிரம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அதை சேர்ப்பிக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களிடத்தில் இதை கொண்டு செல்ல வேண்டும், அவர்களும் இதைப்படி செயல்பட்டு எல்லா முஸ்லிம்களும் இந்த உலகத்திலே நிம்மதி பெற்றவர்களாக பரிபூர்ணத்துவம் வாய்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ரப்பு எனக்கும் உங்களுக்கும் எல்லா சகல முஸ்லிம்களுக்கும் உலகத்திலே உள்ள ஆண் பெண்ணான எல்லா முஸ்லிம்களுக்கும் தருவானாக என்று சொல்லி முடிக்கிறேன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.